الحمد لله نحمده ونستعينه ونستغفره الحمد لله من شرور انفسنا وسيئات اعمالنا يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنبيكم يا نرمي شهود الله تعالى في شهود الله. السلام عليكم ورحمة الله وبركاته.
وعليكم السلام
ورحمة الله. نمدي إن تدري إن لنا مبارك بودي فتاة ودي مسألة أريامي كارا بارنجلي أو كوريا نبيكي كلي பத்தாவதாக இதில் ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நபிமார்களை பின்பற்றியவர்கள் ஆழ்ந்த அறிவில்லாதவர்கள், அறிவில் குறைந்தவர்கள் என்ற ஒரு ஜாமிலிய கருத்தை முன்வைத்தார்கள். இதற்கு ஆதாரமாக குர்ஆனிலே குறிப்பிடும் போது சூரத்து ஹூதுடைய 27வது வசனம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால், வமா நராக இத்தபஅக இல்லல் லதீனஹும் அராதுனா, அதாவது உம்மை பின்பற்றக்கூடியவர்கள் எம்மிலே மிக கீழானவர்கள், எந்த மதிப்பும் இல்லாதவர்கள். அதே போன்று பாதியர் ரை என்று சொன்னால் ஆழ்ந்த அறிவற்றவர்கள், அறிவு குறைவானவர்கள் தான் உம்மை பின்பற்றுகிறார்கள். புரியுது அவன் சொல்ற விஷயம்? அதாவது அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்த காரணம், அவங்க சத்தியத்தை அந்த சொன்ன சத்தியத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தமைக்கான காரணமாக அவர்கள் முன்வைத்தது என்னவென்று சொன்னால், உண்மை பின்பற்றக்கூடியவர்கள் சமூகத்தில் பலவீனவர்களும் அதே போன்று அறிவற்றவர்களும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அப்ப எனவே இவர்களுடைய இந்த அளவுகோல் என்பது ஒரு மோசமான ஒரு அளவுகோல் என்ற ஒரு நபி சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த சத்தியத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளலாம், அதுல யாருக்கும் அவர் என்ன செய்யல, விதிவிலக்குகளோ வரம்புகளோ போடவில்லை. அதில் சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே சாதாரண மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அது என்ன செய்யாது, ஒரு சத்தியம் அசத்தியமாகாது. இவர்கள் வைத்த இந்த அதாவது அறிவீனமான இந்த வாதம், இதைத்தான் அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுகிறான். எனவே இதன் காரணத்தால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இன்று கூட நாம் பார்க்கிறோம் இந்த இப்படியான இந்த ஜாமிலிய சிந்தனைகள், இந்த ஜாமிலிய சிந்தனைகள் இன்று கூட சமூகத்தில் எப்படி என்று சொன்னால், இப்ப நாங்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை சொல்லும் போது, மார்க்கத்துடைய அடிப்படைகளை விளக்கும் போது சிலர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் என்னவென்றால், இவர்களிடம் தூர நோக்கு கிடையாது, சமூகத்தை பற்றிய ஒரு பரந்த பார்வை கிடையாது, சமூகத்தை பற்றிய ஒரு பரந்த பார்வை கிடையாது என்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை நீங்க வைக்கிறத பார்க்கலாம். இப்படியான ஒரு சூழல்ல சத்தியத்திலே உள்ளவர்கள் கூட அந்த சத்தியத்தை சொல்வதற்கு தயங்குகிறார்கள். இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து விடுமோ, இப்படியான விமர்சனங்கள் எமக்கு வந்து விடுமோ, எம்மை இப்படி தூர நோக்கற்றவர்கள் என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் நினைக்கிறோம். இன்று சமூகத்தில் பார்க்கிறோம், இன்றைய சமுதாயத்தில் அதாவது மார்க்கத்தினுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். உதாரணமாக நாம் வாழக்கூடிய நாடு ஒரு சிறுபான்மை நாடாக இருக்கலாம், நாம் வாழ்வது ஒரு நாட்டின் சிறுபான்மையாகத்தான் வாழ்கிறோம். ஆனால் நாம் மார்க்கத்தினுடைய சட்டம் என்னவென்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் சிறுபான்மையாக வாழும் போது அங்கு சில சட்டத்திட்டங்கள்ல மாற்றங்கள் இருக்கிறது, அங்க வந்து நாம் என்ன செய்ய முடியாது, அதாவது முழுமையாக நமக்கு இஸ்லாத்தங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம், அந்த மக்காவுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது. ஆனால் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்கத்துடைய சட்டம் என்ன, அந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டால் சில பொழுதுகள்ல நாம் நிர்பந்தத்துக்காக வெறுப்போடு செய்வோம். சட்டம் தெரிந்தால், சட்டம் நமக்கு தெரிந்தால் நாம் நிர்பந்தத்தில் வெறுப்பில் சில நேரங்களில் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும், அப்படி செய்வோம். அப்ப நமக்கு சட்டம் தெரியும், சட்டம் தெரியவில்லை என்றால் ஒருவன் நவுதுபில்லை என்ன செய்வான், மனப்பூர்வமாக அதை செய்வான். அப்ப அது குஃபுராக இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பு. எனவே நான் அதாவது குஃபுர் என்றால் இங்க என்ன சொல்லுவேன் சொன்னால், சில விஷயங்கள் இப்ப சில நிர்பந்தமான சூழல் என்று வரும்போது அல்லாஹு தஆலா குர்ஆன் நாங்கள் ஆரம்பத்துக்கும் அந்த செய்தியை பார்த்தோம். ஈமானை ஒரு உள்ளத்துல என்ன செய்வது, முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு நிர்பந்தமான நிலை அவருடைய உயிரை போகின்ற நிலை வந்தால் அப்படி என்ற மார்க்கம் சில அனுமதிகளை கொடுக்கிறது. அன்புக்குரிய நர்மையான சகோதரர்களே, அப்ப நாம் இங்கு என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று நமது சமுதாயத்தில் நமது சமூகத்தினை எடுத்து பார்க்கலாம், ஆலிம்களை உலமாக்களை விமர்சிப்பவர்கள் என்ன செய்யறாங்க, அறிஞர்களை சமூகத்தின் மிகச்சிறந்த அறிஞர்களை விமர்சிப்பவர்கள் எப்படி விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தூர நோக்கில்லை, அவர்களுக்கு சமூகத்தை பற்றிய பரந்த பார்வை இல்லை, இவர்கள் வந்து என்ன மார்க்கத்துடைய சில குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இவர்கள் சிந்திக்கிறார்கள், இந்த மாதிரி எழுதக்கூடியவர்கள் விமர்சிக்கக்கூடியவர்கள் நாம் இன்று பார்க்கிறோம். அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை ஒரு பெருமையாக அவர்கள் நினைக்கக்கூடியது, அதன் மூலமாக அவர்கள் யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க யாரை அதன் மூலம் திருப்திப்படுத்த நினைக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஜாமிலியத் என்பது என்றும் என்னது ஏதோ ஒரு வடிவத்தில் சமூகத்தில் இருக்கிறது. அப்ப நாம் இவைகளை அடையாளம் காண வேண்டும். ஜாமிலியத் என்றால் என்ன, ஜாமிலியத் என்பது என்ன, அதற்கு கலர் பூசப்படலாம், அதனுடைய வடிவங்கள் மாற்றப்பட்டு கூட ஒரு மன ஜாகிரியம் தான், அது தெரியாது, பெயர்கள் மாற்றப்பட்டதற்காக அதன் செய்ய மாறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படியான இந்த காரணம், இந்த காரணத்தை இவர்கள் முன்வைத்து என்ன செய்தார்கள் என்றால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். என்ன காரணம், என்ன காரணத்தில் பேசப்பட்ட விஷயம் என்ன, அதாவது உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சமூகத்தில் மதிப்பில்லாதவர்கள் அறிவற்றவர்கள் என்ற இந்த வாதம். ஏன்னா இங்க கூட நீங்க எடுத்து பாருங்க, நமது சமுதாயத்தில் கூட சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை சத்தியம் அது குர்ஆன் சுன்னாவும் சொல்லுகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இருக்க வேண்டும். அதை விட்டு என்ன செய்யறாங்க, அதுல அந்த சமூகத்தில் அதுக்குரிய செல்வாக்கு என்ன, அதை யாரும் பின்பற்றுறாங்க, என்ன மாதிரி செல்வாக்கு அதுக்கு இருக்குது, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைகள் நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது 10வது மசலா. சூரத்து ஹூத்ல வந்து 27வது வசனம், சூரத்து ஹூத்ல 27வது வசனம், அதற்கு ஆதாரமாக இவர்கள் இதுல கொண்டு வரணும். அடுத்த 11வது விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கொண்டு வந்த உதாரணம் எப்படியான ஒரு உதாரணம், சத்தியத்தை மறுக்கிறதுக்கு அவர்களுடைய ஜாமியத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் வைத்த ஒரு வாதம் என்னவென்றால், இன் அந்தும் இல்லா பஷரும் மித்ருனா, அதாவது நீங்களும் எம்மை போன்ற மனிதர்களே என்ற வாதத்தை வைத்தார். புரியுதா சொல்றது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் மறுத்து இந்த நபிமார்களை நிராகரிப்பதற்கு, அவர்கள் கொண்டு வந்த உண்மையான மார்க்கத்தை நிராகரிப்பதற்கு இவர்கள் வைத்த ஒரு வாதம் தான் என்ன தெரியுமா, நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள் என்ற வாதம். இதன் சூரத்து இப்ராஹிம் 10வது வசனமாக இதை பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, நாங்க பார்க்கிறோம், அதாவது இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இது மனிதர்கள் அதிகம் வழிபடுவதற்கு இந்த போக்கு காரணமாக இருந்தது. இந்த இந்த பார்வை இருக்குதான், இந்த பார்வை என்பது மனிதர்கள் அதிகம் வழிபடுவதற்குரிய காரணமாக இது அமைந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி எடுத்து பாருங்க, இபிலீசுடைய வழிகேட்டுக்குரிய காரணம் என்ன, இப்ப இபிலீஸ் வழிகேட்டு போவதற்கு அவன் வைத்த காரணம் என்னவென்றால், கால அன ஹைரும் மின்ஹும், நான் ஆதமை விட நான் சிறந்தவன், ஆதமை விட நான் சிறந்தவன், ஹலத்தனி மின்னார், நீ என்னை நெருப்பால் படைத்தாய், ஹலத்தகு மின் தீன், அவரை நீ மண்ணினால் படைத்த, எனவே நான் சிறந்தவன் என்ற வாதத்தை செய்தான் இப்படி வைத்தான். உண்மையா நீங்க எடுத்து பாத்தீங்களா, நெருப்பு சிறந்ததா மண் சிறந்ததா, சிறந்தது நெருப்பா மண்ண சிறந்த நெருப்பு அழிக்கும், நெருப்பு என்ன செய்யும், நெருப்பு வந்து எரிக்கும் இல்லாமலாக்கும், மண் வந்து என்ன செய்யும், அது வந்து மண் உருவாக்கும், மண் என்ன செய்யும், அதாவது பயிர் பசைகளை பயனுள்ளவைகள் எல்லாம் உருவாக்கக்கூடியது மண். புரியுது சொல்றது, அதாவது நான் இங்க வந்து மண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததா என்பதல்ல முக்கியம், இங்கு நான் ஒரு சும்மா சொன்னது, இங்க மிக முக்கியமானது என்றால் ரப்புடைய கட்டளை, இங்க என்ன கவனிக்கப்படணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, ஆதமுக்கு சுஜூதை என்று சொல்லி சொல்றது ரப்புடைய கட்டளை. இப்ப இதை விட யோசிச்சிருக்கிறேன் யாரு, மலக்குகளே அவன் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், புரியுதா சொல்றது, அவங்க எதால் படைக்கப்பட்டவர்கள், உண்மையில கர்வம் கொள்வதாக இருந்தால் அவன் கர்வம் கொண்டிருக்க வேண்டும், ஏன், நாம் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அப்ப ஒளியால் படைக்கப்பட்டவர்களே சுஜூத் செய்யறாங்க, புரியுது சொல்றது. அப்ப எனவே அப்ப இவன் இங்கு வைத்த இந்த இந்த உதாரணம் என்பது, இவன் வைத்த இந்த வாதம் என்பது என்ன செய்தது என்று சொன்னால், அவனை வழிகெடுத்தது, அவனை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கியது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த வழிகேட்டு இந்த இபிலீசிய சிந்தனை தான், இந்த இபிலீசிய சிந்தனையில் தான் இவர்கள் சொன்னார்கள். அதாவது நீங்களும் எப்படித்தான் எம்மை போன்ற மனிதர்கள் என்று இந்த வாதத்தை வைத்து எதை மறுத்தாங்க, அவர்கள் கொண்டு வந்த ரிசால், தூதுத்துவம், அவர்கள் கொண்டு வந்த ரிசாலத் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களை தூதராக தெரிவு செய்தானே, அந்த ரிசாலத்தை மறுத்தாங்க, தூதுத்துவத்தை மறுத்தாங்க. எதை எதை வைத்து, நீங்க மனிதர்கள் என்ற வாதத்தை வைத்து, நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள் என்ற வாதத்தை வைத்து. அப்ப இவங்களோட வாதம் என்னவென்றால், இந்த ரிசால், இந்த தூதுத்துவம் என்பது மனிதர்களுக்கு பொருந்தாது. என்ன மூட்டுத்தரமான வாதம் பாருங்க, இவங்களோட வாதம் என்ன, இந்த நபித்துவம், இந்த தூதுத்துவம் என்பது யாருக்கு பொருந்தாது, இது மனிதர்களுக்கு பொருந்தாது என்று இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மோட்டுத்தனமான வாதத்தை வைத்தார்கள். என்ன சகோதரர்களே, அல்லாஹுக்காரா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை தெரிவு செய்வான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரப்புக்கு யஹ்ருக்குமா யஷா வயஹ்தா, உமது ரப் அவன் நாடியவற்றை படைக்கிறான், அவன் நாடியவர்களை தெரிவு செய்வான். தெரியுதா அந்த கையில, ரப்புடைய கையில் அவன் சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிக்கத்தி ருசுலன் வ மினன் நாஸ். எப்படி சொல்றான் பாருங்க, மலக்குகளில் அல்லாஹ் தூதர்களை தெரிவு செய்கிறான், மலக்குகளிலும் தூதர்கள் எல்லாம் தெரிவு செய்திருக்கிறான், அந்த பொருத்தமான வேலை. அதே போன்று மனிதர்களிலும் அல்லாஹ் தூதர்களை தெரிவு செய்திருக்கிறான். பாருங்க, இப்ப அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹுவுக்கு அந்த வழியை கொண்டு வர பொறுப்பு யாருடையது, அதுக்கு அங்கு பொருத்தமானவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அங்கும் செல்வதற்கு ஆற்றல் இருக்க வேண்டும், இங்கும் வருவதற்கு ஆற்றல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒருவர் அல்லாஹ் தெரிவு செய்தான். அதே போன்று மனிதர்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொருத்தமானவர் யார் என்பதை ரப்புல் ஆலமீன் அறிவான், அவன் மிக அறிந்தவன். அப்ப அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவன் மலக்குகளையும் தூதர்களை தெரிவு செய்திருக்கிறான், மனிதர்களையும் தெரிவு செய்திருக்கிறான் என்று சூரத்துல் ஹஜ்ஜில் 75-76 ஆகிய வசனங்களிலே சொல்கிறான். அப்ப இவங்க வைத்த வாதம் என்ன என்று பாத்தீங்கன்னா, என்ன ஆரம்பிச்சாங்க, எமது பெற்றோர்கள் வணங்கியதை விட்டு எம்மை தடுப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா என்று சொல்லி என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், நீங்கள் முடிந்தால் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்லாமல் சொன்னார்கள், காலத்திலும் ருசுலும் அந்த தூதர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்று சொன்னால், நீங்கள் என்ன எம்மை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை என்று சொல்லி அவங்க செஞ்சாங்க, இதை சொல்லி மறுத்தார்கள். அதில் அவங்க அந்த இறை தூதர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அருள் புரிகிறான், அல்லாஹ் தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அருள் புரிந்து இந்த ரிசாலத்தை கொடுக்கிறான், அல்லாஹு தஆலா இதை கொடுக்கின்றான் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், அதற்கு பதில் சொன்னார்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், என் அருமையான சகோதரர்களே, இப்படி தூதர்களை பார்த்து நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள் என்று சொன்னவர்கள் எதை வணங்கினான்னு பார்த்தனா, கற்களை வணங்கினார். தூதர்களை பார்த்து சொன்னார்கள், எப்படி நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள், சரி அப்ப நீங்க எதை வணங்கினீங்கன்னு பார்த்தா கற்களை வணங்கினார்கள். அப்ப அதை விட கீழ்த்தரமா இல்லையாது, சுபஹானல்லாஹ். அதாவது அந்த அவட பகுத்தறிவு அவர்கள் எப்படி முரண்பட்டார்கள், அவர்களுடைய சிந்தனைக்கு அவர்கள் எப்படி முரண்பட்டார்கள், கற்களையும் மரங்களையும் வணங்கினார்கள். அப்ப நாம் இங்க என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் அதற்கு இன்னொரு அழகான பதிலும் சொல்றான் பாருங்க. இவங்க வந்து இப்ப மனிதர்கள் நபிமார்கள் வந்தாங்க, இவர்கள் மனிதர்கள் என்ற காரணத்தால் நிராகரித்தார்களே, அப்ப இவங்க எதை எதிர்பார்த்தாங்க, இப்ப யாரு வர என்று எதிர்பார்த்தாங்க, மலக்குகள் வர எதிர்பார்க்கிறாங்க, அதுதான் அவன் எதிர்பார்ப்பேன், அது மலக்களுடைய மலக்கள் தான் எதிர்பார்ப்பா. அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றான் சூரத்துல் இஸ்ராவுடைய 95 வசனத்தை சொல்கிறான், குல் லௌ கான ஃபில் அர்தி மலாயிகா, நபியே சொல்லுங்கள், இந்த பூமியில வந்து வாழ்றது மலக்குகள் தான், பூமியில யாரெல்லாம் வாழ்றாங்க, மலக்குகள் தான் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்திருப்போம், அதாவது மலக்குகள் தான் வாழ்கிறார்கள், மலக்குகள் தான் என்ன செய்ய பூமியில பயணிக்கிறாங்கன்னு சொன்னால், லனஸ்ஸல்னா அலைஹிம் மின அஸ்ஸமாஇ மலக்கர் ரசூல, நாம் வானுலகில் இருந்து என்ன செய்வோம், அவர்களுக்கு தூதராக மலக்கு இறக்கி இருப்போம். மலக்குகள் தான் பூமியில வாழ்றாங்கன்னா யாரு வந்திருப்பாரு? ஒரு மலக்கு தூதுவராக வந்திருப்பாரு. இப்ப இவர்களுக்கு என்ன வேண்டும்? சத்தியத்தை எப்படியாவது என்ன செய்யணும்? மறுக்க வேண்டும். மலக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? மலக்கு வந்து சொல்லியிருப்பார்கள். மலக்கள் அவங்க ஒளியால் படைக்கப்பட்டவங்க, அந்த சக்தி நமக்கு கிடையாது. அவங்க யாரு? அவங்க ஒளியால் படைக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்யலாம், நமக்கு அந்த சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரியுது அவங்க சொல்றது? அப்ப சத்தியத்தை மறுப்பதென்று வந்து விட்டால் அவங்க என்ன செய்வாங்க? அதற்குரிய காரணங்களை உருவாக்குவார். என்ன செய்வாங்க? அதற்குரிய காரணிகளை அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப இவர்கள் வைத்த இந்த வாதம், இப்ப நாங்க பார்த்த இந்த 11வது விஷயம் என்ன? இவர்கள் சொன்ன இந்த வாதம் என்பது எதற்காக என்றால் சத்தியத்தை மறுப்பதற்காக. எந்த நியாயம் அதில் இருக்கல்? எந்த நியாயம்? உதாரணமாக இப்ப அவங்க வந்து கொண்ட வணங்குறாங்களே, அந்த ரசூலை மறுத்துட்டு அவங்க கொண்ட வணங்குறாங்களே, அது யாரு கொண்டு வந்தது? ஒரு கேள்வி வருமா இல்லையா? அவர்கள் கேட்கிறார்கள், நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள் என்று கேட்டு, நாங்க எங்களை பெற்றோர்கள் வணங்கியதை விட்டு நீங்க எம்மை தடுக்கிறீங்க. நம்ம பெற்றோர்கள் எதை வணங்கினாங்க? எடுத்தீங்க, அதை நீங்க எடுத்தீங்க, எங்க இருந்து எடுத்தீங்க என்று சொன்னா நிச்சயமாக மனிதர்கள் தான் எடுக்கிறீங்க. மனிதர்கள் தான் நீங்க நிச்சயமாக எடுத்திருப்பீர்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் வணங்குவது கற்களை. அப்ப இதை விட அது என்ன? அப்ப அவர்களுடைய அந்த முரண்பாடு நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து 13வது படி, 13வது என்னவென்று சொன்னால், உலமாக்களிலும் அதாவது அறிஞர்களிலும் நல்லடியாத விஷயத்திலும் வரம்பு மீறுது. இது ஒரு ஜாகிரிய சிந்தனை. இது என்ன? ஒரு ஜாகிரிய ஒரு சிந்தனை, ஒரு ஜாகிரிய போக்குது. நன்றாக கவனிங்க. நான் இதை உங்களுக்கு சொல்லக்கூடிய அடிப்படைகள் எல்லாம், அதாவது இதெல்லாம் வழிகேடுகள். சத்தியத்தை அவர்கள் மறுத்ததற்கும் அந்த வழிகேடுகள் தலை தூக்குவதற்கும் காரணமாக இருந்தவைகள். நாங்கள் காலத்தால் எவ்வளவு பிந்தினாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வழிகேடு ஒன்றாக இருந்தது. புரியும் சொல்றது? இப்ப ஃபிரௌன் என்பவன் அவன் அழிந்து விட்டாலும் பிரவுனிய சிந்தனைகள் என்ன செய்யும்? அதே போன்றுதான் இருக்கும். அது போன்றுதான் இப்படி அப்ப கேட்ட கேள்விதான், அதே போன்றுதான் கேள்விகள் அமையும். அப்ப எனவே காலத்தால் நாம் எவ்வளவு பிந்தினாலும் அந்த வழிகேடுகள் என்பது என்னதான், அதில் வைக்கப்படுகின்ற வாதங்கள் அனைத்தும் ஒன்றுதான். அப்ப எனவே இதுல சொல்லப்படுகின்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில, அதாவது உலமாக்கள் நல் அறிஞர்கள் அதே போன்ற நல்லடியார்களுடைய விஷயத்திலே வரம்பு மீறுதல், வரம்பு மீறுதல். ஏன் என்று சொன்னால், இதன் என்ன கவனிக்கணும் என்றால், அதாவது நல்லவர்களை நேசிப்போம் அப்படிதானே? நல்லவர்களை நேசிக்க வேண்டும், உலமாக்களை நேசிக்க வேண்டும், நல்லவர்களை நேசிக்க வேண்டும். இந்த நேசத்தை மார்க்கம் ஆர்வப்படுத்துகிறது. இதை செய்தால் என்ன செய்கிறான்? தனக்கு சாதகமாக ஆக்குகிறான். எப்படி ஆக்குகிறான்னு சொன்னால், அதில் வரம்பு மீறிய ஒரு போக்கை உருவாக்குகிறான், அளவு கடந்த ஒரு போக்கை உருவாக்குகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான், சூரத்து நிசா 121வது வசனம், யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிகும் வலா தகுலு அலல்லாஹி இல்லல் ஹக். அல்லாஹு தஆலா அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய தீனில் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். உங்களுடைய தீனில் மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. நல்ல கவனிங்க, என்ன நினைப்பா தெரியுமா? மார்க்கத்தில் வரம்பு மீறுறது நன்மை நினைப்பான். அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? மார்க்கத்தில் வரம்பு மீறுவது நன்மை அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி அவர்களுடைய மனை மார்க்கத்தில் வந்து நபியுடைய வணக்கத்தை பற்றி கேட்டான். எப்படிதானே? நபியுடைய இபாதத்தை பற்றி கேட்டான். இபாதத்தை பற்றி கேட்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை பற்றி விளக்கினான். அந்த வந்த மூவர் என்ன முடிவு செஞ்சாங்க? அவங்க வந்து ரசூலுல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நாம் என்ன, அவங்க வந்து நாங்கள் இபாதத்தால் முந்தி செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து அவங்க என்னென்ன முடிவு செஞ்சாங்க சொல்லுவோம். ஒருவர் சொன்னா, நான் திருமணம் முடிக்க மாட்டேன்றாங்க. ஏன் அவரை நான் என்ன இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள போகிறேன்? ரெண்டாவது என்ன, இரவு முழுக்க நின்று வணங்குவேன், தூங்க மாட்டேன். ஒருத்தர் முடிவு செஞ்சாரு. அடுத்தது யாரு? நான் காலம் முழுவதும் செய்வேன், லோன் பண்ணி ஒரு பெயர் என்று முடிவு செஞ்சாரு. இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வெளியில இருந்து பார்க்கும் போது இது வந்து நல்ல காரியம் இல்லை. இதெல்லாம் இபாதத்து, அவர்கள் தங்களை முழுமையாக இபாதத்தில் வணக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முடிவு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அதை பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இது சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எச்சரித்தார். அவர்கள் சொன்னார்கள், நான் என்ன செய்கிறேன், நான் இரவில் தொழுகின்றேன், தூங்குகிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் நோன்பு செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. யார் எனது சுன்னாவை வெறுப்பார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. என்னை சார்ந்தவர்கள் அல்ல. நான் ஏன் அவங்க சொல்றேன்னு சொன்னா, அதாவது தீன்ல சில நேரங்களில் வரம்பு மீது நன்மையா பாக்குறாங்க. சிலவங்க எப்படி பாக்குறாங்க, இந்த தீன்ல தான் அவர் அவ்வளவு செய்யறாரு. நாம் இதுல மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா மார்க்கத்துடைய அறிவு நம்மிடம் இருந்தால்தான் நமக்கு பிறகு இதுல வரம்பு மீறுதல் எது, பின்பற்றுதல் எது என்பது. பின்பற்றுதல் இருக்கிறது, அதே போன்று வரம்பு மீறுதல் இருக்கிறது. அப்ப பின்பற்றுதல் என்பதுதான் நமக்கு முக்கியம். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியும், மினாவில் இருந்து அவனுடைய இறுதி ஹஜ்ஜில் முஸ்தலிஃபாவுக்கு வரும்போதுதான் கற்கள் அவங்க யாரை பொறி கொடுத்தாங்க, ஃபத்லிபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு. ஃபத்லிபுன் அப்பாஸ் அவர்கள் கற்களை பொறி கொடுத்தான் அந்த ஜம்ராட எரியவரை. ரசூலுல்லாஹ் அந்த பொடி கற்கள் அவனை கையில் எடுத்தான். எடுத்து மக்களுக்கு சொன்னாங்க, இது போன்ற கற்களை எரியுங்கள், இது போன்ற கற்களை எரியுங்கள் என்று சொல்லி சொன்னாங்க. மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள் அந்த இடத்துல சொன்னாங்க. மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல போய் நீங்க பார்க்கலாம், சில என்னது பெரும் பெரும் கற்கள் எடுத்து அடிக்கிறது, ஏனைய பொருட்கள் எடுத்து அடிக்கிறது. அப்ப எனவே அந்த இடத்துல சொன்னாங்க மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடாது. ஏன் சொன்னாங்க என்றால், அந்த வெறுமனை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படுவதல்ல மார்க்கம். மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான் மார்க்கம். எனவே நல்மையான சகோதரர்களே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ் சொல்றான் நீங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடாது, மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் உண்மையை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது. ரப்புடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மையை தவிர நீங்கள் வேற எதையும் சொல்லக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இதில் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். எல்லாருமே சகோதரர்களை, வரம்பு மீறுதல் என்றால் என்ன, மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்தஸ்தை விட கூடுதலாக கொடுப்பது. ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கம் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கு, அப்படிதானே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மார்க்கத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது, சஹாபாக்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இந்த அந்தஸ்து அதை விட அனுப்பிச்சு கூடாது, அவர்களை உயர்த்தக்கூடாது, தாழ்ந்தவும் கூட உயர்த்தவும் கூட. மார்க்கம் கொடுத்த அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன சொன்னார்கள், எமது தலைவரே, எமது தலைவருடைய மகனே, இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லும் போது என்ன சொன்னார்கள், அவர்கள் சொன்ன அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு தந்த அந்தஸ்தை விட நீங்க என்ன செய்யாதீங்க, என்னை உயர்த்தாதீர்கள், என்னை அப்துல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய அடியார் தூதர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்தான். வேறவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இதில் பார்க்கிறோம் யூதர்கள் என்ன சொன்னார்கள். யூதர்கள் சொன்னார்கள், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். அதே போன்று கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். அதே போன்று கடவுளுடைய அந்தஸ்து என்பா உயர்த்தினார்கள். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் எப்படி வழிகேடு தோன்றியது என்று எப்படி தோன்றியது, நல்லடியார்கள். நீங்க சூரத்து நூல் எடுத்து பாருங்க, நல்ல பேர்கள் சொல்றான். அந்த பேர்கள் நமக்கு தெரியும், ஐந்து பேர்கள். இவர்கள் நல்லடியார்கள் சொன்னார்கள். நீங்க என்ன செய்யறீங்க, இவர்களை வந்து விட்டு விடாதீர்கள், இவர்களை உங்களுடைய ஆலினாக்களை கடவுள்களை விட்டு விடாதீர்கள் சொன்னார். ஆரம்பத்தில் கடவுள்களாக உருவாக்கல, நல்ல மனிதர்கள் என்ற அந்த எண்ணத்தில் அவர்களுக்கு என்ன செய்தார்கள், சிலைகளை உருவாக்கினார்கள். ஆனா அதுக்கு காலப்போக்கில் பாத்தீங்கன்னா வரம்பு மீறினார்கள், என்ன செய்தார்கள், கடவுள்களாக மாற்றினார்கள். வேறு நேர்மையான சகோதரர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எதில் என்று சொன்னால், மார்க்கத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறுதல் வரக்கூடாது. எதில் வரக்கூடாது, கொள்கையிலும் வரக்கூடாது, கொள்கையிலும் வரக்கூடாது, விவாதத்திலும் வரக்கூடாது, கொடுக்கல் வாங்கலிலும் என்ன, எல்லாத்திலும். எல்லா மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது, அந்த அளவுதான். அதை விட நாம் தாண்டக்கூடாது, மார்க்கம் காட்டிய வழிமுறை. எனவே நேர்மையான சகோதரர்களே, நாம் குர்ஆன்ல பல இடங்கள்ல இதற்கு நிறைய வசனங்கள் நீங்க பார்க்கலாம். நிறைய வசனங்களில் அல்லாஹு தஆலா இதை பற்றி பேசுகிறான். நான் அனைத்து வசனங்களையும் உங்களுக்கு சொல்லவில்லை. அப்ப எனவே இந்த ஜாஹிலிய சிந்தனைகள்ல மிக ஒரு பிரதானமான ஒன்றாக என்ன, இந்த உலு வரம்பு மீறுதல். இன்று கூட நீங்க பாருங்க, இப்ப நமது சமுதாயத்துல இந்த தர்காக்கள், இந்த கபர் வணக்கம், இதனுடைய பேஸ் என்ன, இதனுடைய பேஸ் என்ன சொல்லுங்க, நல்லடியார்கள் மீது கொண்ட என்ன நேசம், அப்படிதானே. நல்லடியார்களை நேசிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா, அனுமதிக்கப்பட்டது. நல்லடியார்களை நேசிக்கிறதுல மார்க்க மனசில் ஒரு தடையும் போடவில்லை. நாம் நல்லடியார்களை நேசிக்க வேண்டும் என்பதில் மார்க்கம் நமக்கு தெளிவான வழிகாட்டலை தந்திருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், நபித்தூதர்களை நேசிக்க வேண்டும், அதற்கு பிறகு வந்த சிறந்தவர்களை நேசிக்க வேண்டும். அப்படி சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் அந்த நேசம் என்ன செய்யக்கூடாது, அதாவது அதற்கு மார்க்கம் போட்ட அந்த வரம்பு அதை கடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலே நமக்கு இந்த அளவுகோள்களை பேணுமாறு மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது கிறிஸ்துவர்கள் மரியமுடியமான ஈசாவுடைய விஷயத்தில் வரம்பு மீறியது போன்று நீங்கள் எனது விஷயத்தில் வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னாங்க இல்லையா? இது சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இது. நமக்கு மார்க்கத்தில் இதில் மிக சரியான ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இதில் நாம் என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறி ஒரு போக்கு வந்துடக்கூடாது. ஒரு வரம்பு மீறி உதாரணமாக சிலவங்க போறாங்க காபா, காபாவை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துறாங்க, காபாவுடைய எல்லா இடங்களையும் தொட வேண்டும், அனைத்தையும் முத்தமிட வேண்டும் என்று போனாங்கன்னா அந்த மார்க்கத்தை செய்யலை. மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்ட இடம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தொட்ட இடம் இருக்கிறது, அதுதான் மார்க்கம் இவாது. அதை தாண்டி போகக்கூடாது, அதை கடந்து செய்யக்கூடாது. அப்ப என்ன, உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதல்ல மார்க்கம். மார்க்கம் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவதுதான் மார்க்கம். அப்ப நான் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, அதாவது 14வதாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்னால், இவர்களிடம் காணப்பட்ட ஜாஹிலியத் என்ன ஜாஹிலியத் என்று பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் எதை உண்மைப்படுத்த சொன்னதோ அதை மறுத்தார்கள். இஸ்லாம் எதை உறுதிப்படுத்த சொன்னதோ, உண்மைப்படுத்த சொன்னதோ அதை மறுத்தார்கள். இஸ்லாம் எதை மறுக்க சொன்னதோ அதை ஏற்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்றது புரியுதா? இப்ப இஸ்லாம் எதை உறுதிப்படுத்த சொன்னிச்சு? தௌஹீத், ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுங்கள் என்று இஸ்லாம் சொல்லிச்சு. ஓரிரை கொள்கை ஏகத்துவத்தை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிச்சு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? அதை புரிய ஒன்றி புதைத்தார்கள், அதை மறுத்தார்கள். இஸ்லாம் எதை மறுக்குமாறு சொன்னது? சிறுக்கை. நீங்க என்ன செய்யுங்க, அதை நிராகரிங்கள் என்று சொன்னது. என்ன செய்தார்கள்? சிறுக்கை உண்மைப்படுத்தினார், சிறுக்கை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இது ஜாமீனியர். இது என்ன? இது ஜாமீனியத்துடைய வடிவம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், சூரத்துல் அன்கபூத் 52வது வசனம், வல்லதீன ஆமனூ பில் பாத்தில், என்ன செய்வார்கள்? அவர்கள் பாத்திலே ஈமான் கொள்வார்கள். பாருங்கள் எப்படி சொல்ல பாத்தீங்களா, அசத்தியத்தை ஈமான் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். வகஃபரூ பில்லாஹ், அல்லாஹ்வை என்ன செய்வார்கள்? நிராகரிப்பார்கள். உலாயிக ஹுமுல் காஸிரூன், இவர்கள் தான் என்ன, நஷ்டவாளர்கள். அப்ப எனவே எதை இஸ்லாம் நம்பிக்கை கொள்ளுமாறு சொன்னதோ அதை என்ன செய்தார்கள் சொல்லுங்க? அதை நிராகரித்தார்கள். எதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னதோ அதை நிராகரித்தார்கள். இஸ்லாம் எதை மறுக்குமாறு சொன்னதோ அதை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப எனவே இந்த ஒரு தலைகீழான நிலை இவர்களிடம் காணப்பட்டது. இந்த ஜாமிய, இந்த ஜாமியத்தை என்பது இந்த ஜாமியத்தில் என்ன, அவர்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை என்ன செய்தார்கள்? ஹராமாக்கினார். அல்லாஹ் ஹராமாக்கிய என்ன செய்தார்கள்? ஹலால் ஆக்கினார். இப்படியாக தலைகீழாகத்தான் இவர்கள் செய்தார்கள். அப்ப இது ஜாமியம். இது வந்து இதில் நாங்கள் 14வதாக இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த விடயங்கள். ஏனென்று சொன்னால், எது நமக்கு மார்க்கம் உறுதிப்படுத்துமாறு நிலைநாட்டுமாறு சொல்லியிருக்கிறதோ அதை நாம் நிலைநாட்ட வேண்டும். இஸ்லாம் எதை நிராகரிக்குமாறு சொல்லியிருக்கிறோம் அதை என்ன செய்யணும்? நிராகரிக்கணும். இன்றைய நமது சமுதாயத்தில் பாருங்கள், அதாவது சிறுக்கு வந்து வேறு வடிவங்கள், பிதத் வந்து நாங்கள் சுண்ணாவை நிலைநாட்ட வேண்டும், பிதத்தை செய்யணும் சொல்லுங்க. பிதத்தை நாம் நிராகரிக்க வேண்டும், பிதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அவைகளை முழுமையாக இன்று நீங்க சமுதாயத்தில் பாருங்க என்ன வேண்டும், சுண்ணாவை என்ன செய்கிறார்கள், நிராகரித்து பிதாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறாங்க. தௌஹீதை நிராகரித்து சிறுக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா? இப்ப ஜாஹிலியத் இன்று நமது சமூகத்துல இருக்குதா இல்லையா? இந்த ஜாஹிலியத் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நர்மையான நமது சமுதாயத்துல பலருக்கு பாத்தீங்கன்னா சுண்ணாவை கேட்டா தெரியாது, ஒரு சுண்ணத்தை கேட்டா தெரியாது. ஆனா பிதத் என்பது என்ன, பிரபலமாக இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, பராத்த பத்தி கேட்டா தெரியாதவங்க யாரும் இல்லை. பராத்த பத்தி கேட்ட சொல்லுவாங்க, பராத்த எப்போ சொல்லுங்க, சாபாட்ல வரக்கூடிய பராத்த. நீங்க முஸ்லீம் சமூகத்தில் பேசி கேட்டீங்கன்னா அனைவருக்கும் தெரியும் பராத், தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் சுண்ணா என்ன, உண்மையான சுன்னா என்ன? நபி அவர்கள் ஷஅபானில் அதிகம் நோன்பு நோட்டார்கள். சுன்னா அது. நபி அவங்க ஷஅபானில் அதிகம் நோன்பு நோட்டார்கள் என்பதுதான் சுன்னா. அது கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. எது தெரியும்? பிதத். அந்த ஒரு நாளை சிறப்பிக்கிறாங்களே நோன்பின் மூலம், ரொட்டி எல்லாம் சொல்றாங்களே, அந்த நாள் அது பிதா. அது தெரியும் சமுதாயத்தில். அப்ப எது தெரியாது? சுன்னா தெரியாது. ஒரு குழந்தை பிறந்து ஏழாவது நாள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா 40வது நாள் ஒரு சடங்கு வைத்திருக்கிறார்கள், அது எல்லோருக்கும் தெரியும். அது பிதா. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவை நிலைநாட்ட வேண்டியது எது, எதை நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் பாருங்க. அதே மாதிரிதான் தௌஹீதை சிறுக்கை எடுத்து பாத்தீங்கன்னா, தௌஹீதை நிலைநாட்ட வேண்டிய சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் சிறுக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். அடுத்து நர்மையான சகோதரர்களே, இதுல 15வதாக இதுல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்வது நமக்கு புரியவில்லை என்று சொன்னார்கள். இந்த ஜாமிலிய சிந்தனையில் ஒன்று என்ன, நபிமார்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் சொல்வது நமக்கு புரியவில்லை. உண்மையில புரியவில்லையான்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஆணவம், எதனால்? ஆணவத்தாலும் கர்வத்தாலும் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள். யா ஷுஐப், ஷுஐப் யாரு? ஒரு நபி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், மா நஃபஹு கதீரன் மிம்மா தகூல், நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு விளங்குதில்லை என்று சொன்னார். அவர் வேற மொழியில பேசினார். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா அர்சல்னா இல்லா பிலிசானி கௌமி லியுபையின லஹும், நாம் அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த மொழியில் தான் என்ன செய்யும் தூதர்கள் அனுப்பினோம். அவர் அவருடைய அந்தந்த சமூகம் பேசக்கூடிய மொழியில் தான் தூதர்களை அனுப்பினோம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. அப்ப எப்படி அவர்கள் புரியாதுன்னு சொல்ல முடியும்? அவர்களுடைய மொழியில் அனுப்பப்பட்ட, அவர்களுடைய மொழியை பேசக்கூடிய தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய அதிகமானவைகள் நமக்கு விளங்கவில்லை. இது சூரத்து ஹூதுடைய 91வது வசனம், 91. அதே போன்று யூதர்கள் சொன்னார்கள் சூரத்து பக்ராவுடைய 88வது வசனம், வகாலு குலூபுனா ஹுல்ஃப் சொன்னார். எமது உள்ளத்தை என்ன, ஏதோ ஒன்று எமது உள்ளத்தை மூடி இருக்கிறது, ஹுல்ஃப் மறைத்து இருக்கிறது. எமது உள்ளத்தை ஏதோ ஒன்று மறைத்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆணவத்தின் காரணத்தால், கர்வத்தின் காரணத்தால் இவர்கள் சொன்ன வாதம் என்ன? நீங்கள் சொல்வது நமக்கு என்னவில்லை, நமக்கு விளங்கவில்லை, புரியவில்லை என்று சொன்னது இந்த இந்த ஜாமிலிய சிந்தனை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்று கூட பலர் என்ன செய்வாங்க, அவர்கள் அவர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து ஆணவம் கர்வம் என்று வந்தா இந்த வார்த்தையை தான் பாய்ப்பாங்க. நீங்க சொல்றது என்ன செய்யுது, நமக்கு புரியுதில்லை, சொல்றது புரியுதில்லைன்னு சொல்வார்கள். அப்ப இதே பிரயோகத்தை என்ன செய்தார்கள் என்றால், நபிமார்களுடைய விஷயத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு விளங்காமல் சொல்லவில்லை. ஆணவத்தால் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், பலம் அசாவு அசாவு அல்லாஹ் குலூபம், அவர்கள் வழிகட்டி சென்ற போது அல்லாஹ் அந்த உள்ளங்களை என்ன செய்தான், அப்படியே வழிகேட்டில் ஆழ்த்தி விட்டான் என்று சூரத்து ஸஃப்புடைய 5வது வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது வந்து இவர்களிடம் காணப்பட்ட இந்த ஜாமிலிய சிந்தனை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இதில் நாம் பார்க்கக்கூடிய 15வது விடயமாக இந்த விடயம் இதில் இங்கே நாம் இதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நன்மையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய 16வது விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் என்ன செய்தார்கள், நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேத புத்தகங்கள், வேதங்கள், நபிமார்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதங்கள், அதை பின்பற்றுவதற்கு பதிலாக எதை எடுத்துக்கொண்டார்கள், சூனியத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு ஒரு சிந்தனை இங்கே கொண்டு வர. ஜாஹிலிய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இதற்கு ஆதாரமாக நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். அல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்ராவுடைய அந்த 101-102 ஆகிய வசனங்களை சொல்கின்ற போது, அதாவது வலம்மா ஜாஅஹும் ரசூலு மின் இந்தில்லா முஸத்திகுல் லிமா மஅஹும், அல்லாஹ்விடமிருந்து தூதர் அவர்களுக்கு வந்தபோது அவர்களிடம் உள்ளதையும் அவர்களிடம் இருந்த வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியவராக ஒரு தூதர் வந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த வேதக்காரர்கள் வேதத்தை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்கள். அதாவது ஒரு தூதர் வாரா, கடை தூதர் யாரு, அல்லாவுடைய தூதர் வாரா, அல்லாவிடம் அனுப்பப்பட்ட தூதர். அந்த தூதருடைய வருகை அவங்க எதிர்பார்த்திருந்தான், இறுதி தூதருடைய வருகை எதிர்பார்த்திருந்த ஒரு சமுதாயம் அது. அப்படி வந்த பிறகு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியவராகத்தான் அவர் அனுப்பப்பட்டார். அப்படி இருந்தும் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை என்ன செய்தார்கள், தங்களுடைய முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்கள். அதை அறியாதவர்கள் போட்டுவிட்டு அவர்கள் முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள். நல்ல கவனி, அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அவர்களுடைய கையில வேதம் இருந்தது, அது பல மாற்றங்கள் இருந்தாலும் வேதம் இருந்தது அவர்கள். அந்த வேதம், அந்த வேதத்தை என்ன செஞ்சாங்கடா, அப்படியே தூக்கி எறிந்தார்கள். அந்த வேதத்தை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், சுலைமானுடைய ஆட்சியில், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியில் அந்த ஷைத்தான்கள் எதை ஓதினார்களோ அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கவில்லை, சுலைமான் இதை கற்றுக் கொடுக்கல. நல்லா புரிஞ்சு, அதாவது இந்த சூன்யத்தை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த சூன்யத்தை கற்றுத்தந்தது சுலைமான் சொன்னார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த சூன்யத்தை கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் வமா கஃபர சுலைமான், சுலைமான் என்ன செய்யவில்லை, அவர் நிராகரிக்கவில்லை. நிராகரித்தவர்கள் அவர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். என்றால் அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலை மறுப்பதற்காக, நிராகரிப்பதற்காக என்ன செய்தார்கள், அவர்கள் வேதத்தையே தூக்கி எறிந்தார்கள். வேதத்தையே தூக்கி எறிந்து விட்டு சூனியத்தை எடுத்துக்கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க, சூனியம், சூனியம் என்ன செய்தது அவர்களுக்கு மத்தியில் பிரபலமாக இருந்தது. அன்றைய மதீனாவை எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த யூதர்களுக்கு மத்தியில் சூனியம் என்பது என்ன, பிரபலமான ஒன்றாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைத்தவன் யார்தான், ஒரு யூதன் என்பதை நாம் பார்க்கிறோம் புகாரில் உள்ள ஹதீஸ். அப்ப இரவே நிறைய சகோதரர்களே, அப்ப என்ன செய்தார்கள், இந்த இந்த ஜாமீனியத்தை ஏன் எடுத்தார்கள், ஏன் எடுத்தாங்க, இதுல பிரதான காரணம் என்ன, அதாவது இவர்களிடம் காணப்பட்ட அந்த ஆணவம் என்ன ஆணவம் என்றால், அதாவது எமது சமூகத்திலிருந்து இறுதி தூதர் வரவில்லை, எமது சமூகத்திலிருந்து இறுதி தூதர் வரவில்லை. அவர் எங்கிருந்து வந்தார், அந்த அரபு சமூகத்திலிருந்து வந்தார். அரபு சமூகத்தில் எப்படி தெரியும் பார்த்தாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லைஸ அலைனா ஃபில் உம்மியீன சபீல், அவர் சொன்னார்கள் இந்த உம்மி சமுதாயத்துக்கு நாங்கள் ஏதாவது அநியாயம் செய்தால் அல்லாஹ் எம்மை குற்றம் பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. யாருக்கு, இந்த அரபுக்கள் இருக்கிறாங்களே அவங்க உம்மி சமுதாயம், அந்த உம்மி சமுதாயத்துக்கு நாங்கள் ஏதாவது அநியாயம் செய்தார் அல்ல என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற அளவுக்கு இவர்களை இவர்கள் உயர்ந்து உயர்வாக கருதினார்கள். அந்த சமுதாயத்தில் தான் தூதர் வர, அவர் அந்த சமுதாயத்தில் வந்த ஒரே காரணத்துக்கு என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள். இன்று நமக்குள்ள ஜாமீய தலைவர்கள் தளர்த்துக்கும் என்ன, அவன் சொல்லுவார், அவன் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எப்படி முடிவு செய்வாங்க, அவன் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்று சொல்றாங்க. அவன் சொல்வது குர்ஆன் சுன்னாவாக இருந்தார், அவன் சொல்வது அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதாக இருந்தால் அதுக்கு நாம் கட்டுப்பட வேண்டுமா இல்லையா, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எனவே நிறையான சகோதரர்களே, இன்று நமது நமது மக்கள் இந்த ஜாகிரியத்தை எப்படி தரத்துக்கு வரட்டு கௌரவம், அவன் சொல்வதற்காக நான் ஏற்றுக்கொள்வதா, அவன் சொல்கின்ற காரணத்தால் ஏற்றுக்கொள்வதா என்கின்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, குர்ஆனையும் சுன்னாவை நிராகரிக்கின்ற அளவுக்கு கூட இந்த ஜாகிரிய உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்தான், அவன் மரணிக்கவே மாட்டாங்க நிலைப்பாட்டில் இருக்கலாம், அந்த அப்பாவும் மரணிக்கிற நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வேறில்லை, அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள், அவர் மரணித்தார்கள் கொல்லப்பட்டார், நீங்க கூட பழைய மார்க்கத்துக்கு திரும்புகிறான் வசனம் அதை ஓதினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கீழே உட்கார்ந்தார், அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்ன உடன் என்ன செஞ்சாங்க, அவங்களோட நிலைப்பாட்டை அவர்கள் உடனே மாற்றினார்கள். தனக்கு சமூகத்தில் என்ன அந்தஸ்து, இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு இருக்கிறது, எனது வார்த்தைகள் இதற்கு பிறகு என்ன நிலை, அப்படியெல்லாம் அவர்கள் சிந்திக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் சொல்கிறான், நிறைய பேருக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னாலும் என்ன, அவங்களோட கருத்து தான் என்ன, அவர்களுடைய கருத்தில் இருப்பார்கள். நவுதுபில்லாஹ், வேறு நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த யூதர்களை பொறுத்தவரையில அவர்கள் தௌராத்தை தூக்கி எறிந்து விட்டு ஏன் சூனியத்தை எடுத்தார்கள் என்று சொன்னால், ஏன் இந்த வழிகட்டை எடுத்தார்கள் என்றால் என்ன, இவரை நாம் பின்பற்றுவதா, யார இந்த உம்மி சமுதாயத்திலிருந்து வந்த இவரை நாம பின்பற்றுவதா என்பதற்காக என்ன செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதரை அவர்களுக்கு எந்த அளவு அறிவார்கள் என்றால், யார எப்படி அறிவாங்க, தங்களுடைய மக்கள் பிள்ளைகளை அறிவது போன்று அறிவார்கள், அந்த அளவுக்கு இவர் உண்மையில சத்தியத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவ்வளவு தெளிவாக சத்தியம் தெரிந்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அதை எவ்வளவு பெரிய ஜாகிரியத்தார் நினைச்சு பாருங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த ஜாமிலிய சிந்தனை நாம் இந்த இந்த தலைப்புல இதில் அவர் அடையாளப்படுத்துகிறார். அவர்கள் இதுல என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மறுத்தார்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர்கள் சூனியத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அல்லாவிடம் இருந்து வந்த வேதத்தை நிராகரித்தார்கள். அல்லாவுடைய அல்லாவிடம் இருந்து வந்த வேதத்தை என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள். அவர்கள் சூனியத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதனுடைய பிரதான காரணம் என்ன என்றால், நான் சொல்லக்கூடிய அந்த குரோதம், அந்த குரோத மனப்பான்மை என்பதுதான் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர், அடுத்த இறுதியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறோம். 17வது விடயம் என்னவென்று சொன்னால், இவங்க என்ன செய்தாங்க, அசத்தியத்தை பாத்திலை நபியோடு தொடர்படுத்தினாங்க. என்ன செஞ்சாங்க, ஒரு அசத்தியத்தை சொல்லிட்டு அப்படியே அந்த அசத்தியத்தை நாங்க தானே சொல்றோம். உதாரணம் எடுத்து பாருங்களேன், இப்ப ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்யற, ஒரு தவற ஒரு பாவத்தை செய்யற என்று வைங்களேன், ஒரு தவற ஒரு பாவத்தை செய்தால் அவருக்கு என்ன கிடைக்கும், அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்கும். இது ஒரு இது ஒரு படித்தல். ஆனா அந்த ஆளு தெரியுமா செய்யறாரு, அந்த பாவத்தை நியாயப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாரு, குர்ஆன்ல ஆதாரத்தை கொள்வாரு நினைக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தாருண்டா, அது எவ்வளவு பயங்கரமான நினைச்சு பாருங்க. அடே அவன் செய்யறது ஒரு பாவம், அவன் செய்யறது ஒரு பாவத்தை செய்யறான், அது அது குற்றம், அதுக்கு தண்டனை இருக்குது. திரும்ப என்ன செய்யறான், ஒரு படி மேலே சென்று அந்த பாவத்தை நியாயப்படுத்துறதுக்காக என்ன செய்யறான், குர்ஆன்ல இருந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறான் பொய்யாக. அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா ஒரு பொய்யா ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறான். இத இந்த வேலையை பார்த்தார்கள் இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அதாவது சூனியத்தை எடுத்துக்கொண்டா பரவாயில்ல, சூனியத்தை எடுத்துதான் நாங்க அந்த வழியில தான் போவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செஞ்சாத, அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தொடர்படுத்தி அடுத்த ஜாகிரியத்தை பாருங்க. ஜாகிரியத்தை எப்படி பாத்தீங்களா, அதாவது வழிகேல் என்பது அதை அவன் செய்தது மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான், அதற்கு ஆதாரம் இருப்பதாக சொல்லி சமூகத்தை வழிகெடுப்பான். இப்படியான விஷயம் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படியான விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன், அவர்கள் மட்டும் வழிகிட மாட்டார்கள், நினைத்தவார்கள் சமூகத்தையும் வழிகெடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, இல்ம் என்பது என்ன செய்யாது, ஒரே அடியாக உயர்த்தப்பட மாட்டார். இல்ம் என்பது ஆளுங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலம் தான் இல்ம் என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். அதற்கு பிறகு மக்கள் என்ன செய்வார்கள், ஜாகிர்களை தங்களுடைய தலைவர்களாக வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அந்த ஜாகிர்கள் என்ன செய்வார்கள், அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகிட்டிருப்பார்கள். நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே இவர்கள் சொன்ன அல்லாஹ் சுலைமான் ஏன் சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காபிராகவில்லை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிராகரிக்கவில்லை என்று ஏன் சொல்கிறான் என்றால், அவர்கள் சொன்னார்கள் சூனியத்தை நமக்கு கற்றுத்தந்ததை வேறு யாரும் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த வசனத்தின் ஊடாக, அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி சொன்னார்கள் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் எமது மதத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு யூதர் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள் அவர் ஒரு கிறிஸ்துவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன் உதாரணமாக அவங்களோட வழிகேடு, அவங்க ஒரு வழிகேட்டில் பயணிக்கிறாங்க, அந்த வழிகேட்டில் பயணிப்பது பிரச்சனை கிடையாது, அது ஒரு குற்றம். என்ன செஞ்சாங்க, ஒரு சிறந்த நபியை தொடர்படுத்துறாங்க, ஒரு உயர்ந்த நபியை தொடர்படுத்தி சொல்றாங்க, இவரும் கிறிஸ்துவராக தான் இருந்தாரு. புரியுதா சொல்றது, இவரும் கிறிஸ்துவராக தான் இருந்தாரு, இவரும் யூதராக தான் இருந்தாரு என்று சொல்லி என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யூதராக கிறிஸ்தவர்களாக ஆக்கினார்கள். அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. வலாகின் கான ஹனீபன் முஸ்லிமான் அல்லாஹ் தஆலா சொன்னார், அவர் பியூர் ஓரிலே கொள்கையில பயணிக்கக்கூடிய தூய்மையான ஒரு முஸ்லிமாக இருந்தார். ஆலி இம்ரானுடைய 67வது வசனம் ஆரம்பத்தில் சொன்னது சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம். அப்ப ஜாமிலி ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனை என்ன தெரியுமா, என்ன, வழிகேட்டை செய்தது மட்டுமல்ல என்ன செய்வாங்க, வழிகேட்ட யாரோட தொடர்படுத்தாமல் பார்ப்போம் அந்த வழிகேட்டை. இன்று கூட நீங்க பாருங்க, இந்த மதுரவாதிகள் இந்த இந்த வழிகேட்டுக்கு என்ன, ஒரு மதுரக்கூடிய சட்டத்தை சொல்லி அது என்ன செய்யறது, அது இமாம் ஷாஃபி சொன்னார், அவருடைய மூல நூலுக்கு போய் பார்த்தா அது இருக்காது, அவர் சொல்லிக்க மாட்டார். புரியுதா சொல்றது, என்ன செய்வாங்க, தொடர்படுத்துவாங்க, தொடர்படுத்தி அவர் இமாம் புரியுதா, ஒரு கருத்தை சொல்லிட்டு அதை நிலைநாட்டுறதுக்காக என்ன சொல்றது, அவர் அவர் தான் அந்த பயனில் சொன்னார் தப்பி போட்டது. கொஞ்சம் ஒரு ஆபத்தான விஷயம், நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நிலைநாட்டம் இந்த ஜாமிலிய சிந்தனை என்பது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் அந்த குஃபரை செய்தல் மட்டுமல்ல, அதை யாரோடு சம்பந்தப்படுத்தினாங்க, அதை நபிமார்களோடு சம்பந்தப்படுத்தினார்கள். உங்களுக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ளும் போது, காபாவை நுழையும் போது யார் தான் சிலை வைத்திருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வைத்திருந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலை வைத்திருந்தாங்க. அவங்க யாரு? ஓரிரை பொருளை நிலைநாட்டுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நபிமார்கள். பாத்தீங்களா எப்படி தொடர்படுத்தினாங்கன்னு, அவங்க என்ன செய்ய வந்தா சொல்ல வந்தாங்க, அவர்களும் என்னதான் இப்படி சிலைகளை வழங்கிற மாதிரி காட்ட வந்தார்கள். நௌஸுபில்லா, எல்லாருமே சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹு தஆலா அழகான ஒரு வாதத்தை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யா அஹ்லல் கிதாப், வேதக்கார சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லிம துஹாஜூன ஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய விஷயத்தில் எப்படி வாதிக்கலாம், தர்க்கம் செய்யலாம், அவர் ஒரு யூதர் என்று கிறிஸ்துவர் என்று நீங்க எப்படி வாதம் வைக்கலாம்? அல்லாஹு தஆலா சொல்றான், வமா உன்ஸில தௌராத் வல் இன்ஜீல் இல்லா மின் பஅதி, தௌராத் இன்ஜீல் எப்ப இறங்கி தெரியுமா? அவருக்கு பிறகு இறங்கி. நீங்க உருவாக்கின மதம் என்பது எப்ப உருவாக்கு? அவருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. அப்ப அவருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு வழியை நீங்க எப்படி அவரோட தொடர்படுத்தலாம்? அதான் கேட்கிறேன், அப்பலா தாக்கிலும் சிந்திக்க மாட்டீர்களா? அப்பலா தாக்கிலும், இதை நீங்க ஆல் இம்ரானுடைய 65வது வசனமாக இதை நீங்க பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப என்ன, எனவே இந்த ஜாமிரியத் என்பது நீங்க பார்க்கலாம், வழிகட்ட அமைப்புகள், வழிகட்ட சாரார்கள் என்ன செய்வாங்க, ஒரு வழிகட்ட சொல்லிட்டு அது இவ்வளவு இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னுவான். சிலர் பாத்தீங்கன்னா அந்த இமாம்களை பாத்தீங்கன்னா அவங்க இமாம்களா கூட இருக்க மாட்டான், இப்படிதான் சொல்றது. இப்ப சூனியத்தை வந்து நிராகரிக்க நான் மட்டுமல்ல சொல்லி சில அடையாளப்படுத்தினான். பாத்தீங்கன்னா அவங்க யாரு, அவங்க அருள் சொன்னவள் ஜமாவுடைய அறிஞர்கள் கிடையாது. அப்ப இப்படி என்ன செய்வாங்க, ஒரு வழிகேட்டை சொல்லிட்டு அந்த வழிகேட்டை நிலைநாட்டுறது என்ன செய்வாங்க, அதை உடனே யாருடைய சம்மந்தப்படுத்தும், அப்படிதானே புரியுதான் சொல்றது. அப்ப உடனே அது சம்மந்தம் அதுக்காக என்ன செய்யறது, யாரையாவது அது யாரையும் தொடர்படுத்துது. அப்ப இது இந்த விஷயம், இது வந்து ஜாகிரியம். இந்த ஜாகிரியர் எனது அன்று முதல் இன்று வரை பல வடிவங்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நிலைமையான சகோதரர்களே, இப்ப உதாரணமா இன்னொன்று வைங்களே, இப்ப உதாரணமா அஷ்ஷரியா கொள்க, அஷ்ஷரியான்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம், இது வந்து அகிலாவில் உள்ள ஒரு வழிகட்ட ஒரு போக்கு. இந்த அஷ்ஷரியா கொள்கையை நீங்க எடுத்தீங்கடா, இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்ஷரியான்னு சொல்லக்கூடிய அறிஞர் தான் இதனுடைய அதுல பவுண்டர், அவர் தானே. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கடா, அவருடைய வாழ்நாளில் பிற்காலத்தில் அவர் மரணிக்கும் போது அவர் என்ன செய்தார் என்றால், தனது ஒரு கிதாப் இபானான்ற கிதாபில் அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அதாவது நான் இந்த கொள்கையிலிருந்து மீண்டு விட்டேன், இந்த வழிகளிலிருந்து மீண்டு விட்டேன். நான் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் ரஹ்முல்லாஹோட கொள்கை எதுவோ, அல்லாஹ்வுடைய அஸ்மா வஸ்திஃபா, அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்தில் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் ரஹ்முல்லாஹோடைய வழி எதுவோ அந்த வழியில் நான் பயணித்து விட்டேன் என்று சொல்லி எழுதிட்டாங்க, மரணிக்கும் போது மீண்டாங்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அஷ்ஷரியான கொள்கை அவரோட சம்பந்தப்படுத்துறாங்க, அந்த கொள்கை அவர் மீண்டார், அவர் செஞ்சாரு அந்த கொள்கையை விட்டு மீண்டு விட்டார். ஆனா இப்ப எழுதினாங்க அந்த கொள்கையை அவரோட தொடர்படுத்துறது பெரிய அநியாயம், ஏன்னா அவர் மீண்ட ஒரு கொள்கை, அவர் என்ன மீண்ட ஒரு கொள்கை, அவர் தௌபா செய்து மீண்ட ஒரு கொள்கையை அவரோட சம்பந்தப்படுத்து அநியாயமா இல்ல, பண்புக்குரிய நறுமையா. அது வந்து என்ன, அவர் டிக்ளேர் பண்றாரு, அவர் தனியா தௌபா செய்து நிக்கல, அவர் உலகத்துக்கு சொன்னாரு, அவர் எழுதிய கிதாபில் பதிவு செய்யறாரு, அவருடைய பொதுபார உரையில மக்களுக்கு சொன்னார் பசராவில். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அப்ப எனவே இது ஆபத்தான ஒரு நிலை. என்ன, ஒரு வழிகேட்ட வந்து நியாயப்படுத்துறதுக்கு யாரோடையா சம்பந்தப்படுது, யார் பிரபலமானவர், யார் முக்கியமானவர்கள். அப்ப எனவே இந்த இதெல்லாம் ஜாகிரியம். அப்ப நாம் இந்த தொடரில் இதுவரை நாம் பார்த்த விஷயங்கள் 17 வரை பார்த்திருக்கிறோம், அடுத்த வகுப்பிலா தொடர்வோம். இன்னும் சில விஷயங்கள் அதில் இருக்கு, முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் முழு கிதாபை முடிக்கிற முக்கியமான மட்டும் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் உங்களை அடையாளப்படுத்தி சார் முடிச்சுக்கோங்க.